படைப்பவர் பவித்ரா.
வணக்கம் பவி.
வணக்கம் ரைசல்.
லிபரல் கட்சி தலைமையிலான பெடரல் அரசு 2.8 பில்லியன் டாலர் அளவு மானிய நிதியை தான் வெற்றி பெற்ற தொகுதிகளுக்கு அதிகமாக வழங்கி, எதிர்கட்சியான லேபர் கட்சி வெற்றி பெற்ற தொகுதிகளுக்கு மிக குறைவாக நிதி வழங்கியுள்ளது அப்படின்னு சிட்னி மாநகரால் தி ஏஜ் பத்திரிகைகள் குறை கூறுகின்றன. இந்த பின்னணியை கொஞ்சம் விளக்கங்களையும் பவி.
ஆஸ்திரேலிய அரசாங்கம் தனது மானிய திட்டங்களை, அதாவது கிராண்ட்ஸ் ப்ரோக்ராமை, எப்படி நிர்வாகிக்கின்றது என்றதை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறாய்சோம். ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து இந்த கிராண்ட்ஸை நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு வழங்குவாங்க. மெயின் கோல் மற்றும் என் கோல் வந்து இது வந்து ஆஸ்திரேலிய மக்களுக்கும் ஆஸ்திரேலிய பொருளாதாரத்துக்கும் உதவ வேண்டும் என்றதுதான். ஸோ இது வந்து அந்த கிராண்ட்ஸ் மூலமாக இன்க்ரீஸ் சோஷியல் சர்வீசஸாக இருக்கலாம், எக்ஸ்பேண்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பிஸ்னஸாக இருக்கலாம், எமர்ஜென்சி ரிலீஃபாக இருக்கலாம், ரீசர்ச் அண்ட் இன்னோவேஷனாக இருக்கலாம். இப்படி வர வர கேட்டகரிஸில், இல்லை வர வர வழியில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து இந்த கிராண்ட்ஸை வழங்குறது. அதில் சில கிராண்ட்ஸுக்கு வந்து மினிஸ்டீரியல் டிஸ்க்ரெஷன் இருக்குது, அதாவது அமைச்சர்கள் தான் அதை பற்றி இறுதி முடிவு, அதாவது இந்த கிராண்ட்ஸ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றதை பற்றி இறுதி முடிவெடுப்பாங்க. இந்த மாதிரியான மினிஸ்டீரியல் டிஸ்க்ரெஷன் இருக்குன்ற கிராண்ட்ஸ் வந்து சமூக தேவை மற்ற அதில் மெரிட் பேஸில் இல்லாமல் அரசியல் நலனுக்காக பயன்படுத்தப்படுவதாக, கொடுக்கப்படுவதாக நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை பற்றி ஒரு 3 முக்கியமான ரிப்போர்ட்ஸ் இல்லை இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்குது. முதலாவதாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்தில் பார்லிமெண்ட்டோட ஜாயிண்ட் கமிட்டி ஆஃப் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட், இந்த ஆஸ்திரேலிய பார்லிமெண்ட்டோட ஒரு கமிட்டி வந்து இந்த அரசாங்க மானியங்களோட நிர்வாகத்தை பற்றி அந்த 3 ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்ஸை மேல விசாரணை நடத்தி டிசம்பர் 2020 ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தது. பிறகு வந்து ஆஸ்திரேலிய இன்ஸ்டிடியூட் என்று சொல்கிற ஒரு பப்ளிக் திங்க் டேங்க் வந்து இந்த மினிஸ்டீரியல் டிஸ்க்ரெஷன்ஸ் இருக்கின்ற 7 மானிய திட்டங்களை ஆய்வு செய்து இந்த வருடம் நவம்பரில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இன்னும் கிட்டடியில் வந்து இந்த சிட்னி மார்னிங் ஹெரால்ட் மற்றும் தி ஏஜ் என்றது வந்து இந்த ரெண்டும் வந்து அரசு வழங்கும் மானியங்கள் குறித்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இந்த வாரம் அதை பற்றி வெளியிட்டிருந்தாங்க.
சரி பவி, அந்த ஜாயின்ட் கமிட்டின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஜாயின்ட் கமிட்டியோட விசாரணையின் முடிவு என்னன்னு சொல்லுங்களேன்.
ஆஸ்திரேலிய பார்லிமெண்ட்டோட ஜாயின்ட் கமிட்டி இன்குவாரி வந்து அரசாங்க மானியங்களோட நிர்வாகம் பற்றி வந்த 3 ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்ஸும் சில காமனான பிரச்சனைகளை கண்டுபிடித்திருக்கு என்று சொல்லி அந்த இன்குவாரி ரிப்போர்ட் சுட்டி காட்டியிருந்தது. குறிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து ஒழுங்காக பயன்படுத்தப்படவில்லை, இல்லை வெளியில் பப்ளிஷ் பண்ணாத எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மூலமாக சில மானியங்கள் அசஸ் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லியும், மற்றது வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து வெளியில் பப்ளிஷ் பண்ணாத எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மூலமாக அசஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்னவென்று சொன்னால், ஏற்கனவே வந்து அமைச்சர்களும் மற்றும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியல்ஸும் வந்து இந்த மாதிரி கிராண்ட்ஸ் ப்ரோக்ராமில் இப்படி மானியங்கள் வழங்கும் போது அதை என்ன காரணத்துக்காக வழங்கப்பட்டது என்று சொல்லி அவங்க அதை ரெக்கார்ட் பண்ண வேணும். ஆனால் இப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணுற இடங்களில் வந்து அது வந்து போதுமாக இல்லை, அதாவது தே ப்ரொவைடட் லிட்டில் சப்ஸ்டான்டிவ் இன்சைட் இன் டு த பேசிஸ் ஃபார் டிசிஷன், அதாவது இந்த முடிவை அவங்க ஏன் எடுத்தாங்க என்றதுக்கு வந்து அவங்க போதுமான அளவில் டீட்டெயில் பதிவு செய்யவில்லை என்று சொல்லியும் ஒரு அந்த என்குவாரி ரிப்போர்ட் கண்டுபிடித்திருந்தது.
அடுத்து பவி, ஆஸ்திரேலிய இன்ஸ்டிடியூட் நடத்திய அதனோட ஆய்வில் என்ன முக்கியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க?
போன மாதம் நவம்பரில் வெளியிடப்பட்ட ஆஸ்திரேலிய இன்ஸ்டிடியூட் ரிப்போர்ட் வந்து இந்த டிஸ்க்ரெஷனரி கிராண்ட் ஃபண்டிங், அதாவது அமைச்சர்கள் கடைசி முடிவெடுக்கும் மானிய திட்டங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட ஃபண்டிங் வந்து சமமாக இல்லை என்று சொல்லி முன்வைத்திருந்தது. இந்த ரிப்போர்ட் வந்து 2013 இருந்து June 2021 மட்டுமான இருக்கிற டாட்டாவை பாவித்து இந்த 8 வருடங்களில் குறிப்பிட்ட 7 மானிய திட்டங்களுக்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் செலவழித்த $3.9 பில்லியன் 71% வந்து மார்ஜினல் கோவலிஷன் எலக்ட்ரேட்ஸுக்கு போயிருக்கு என்று சொல்லியும், 23% லேபர் சீட்ஸுக்கு போயிருக்கு என்று சொல்லியும், 6% இண்டிபெண்டன்ட் மற்றும் மைனாரிட்டி பார்ட்டிஸால் இருக்கின்ற அவங்க வச்சிருக்கிற சீட்ஸுக்கு போயிருக்கு என்று சொல்லியும் இந்த ரிப்போர்ட் கண்டுபிடித்திருக்கு. மார்ஜினல் சீட்டுன்றது வந்து நீங்கள் தேர்தலில் ஒரு தொகுதி சிறிய பெரும்பான்மையோட வெற்றி பெறது தான் மார்ஜினல் சீட்டுன்னு சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த ரிப்போர்ட்டின் படி கூட்டணி அரசாங்கத்தில் மெம்பர்ஸ் இருக்கின்ற இந்த மார்ஜினல் சீட்ஸுக்குத்தான் 71% ஃபண்டிங், டிஸ்க்ரெஷனரி கிராண்ட் ஃபண்டிங் போயிருக்கு என்று சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லியிருந்தது.
சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் பவி. இப்போ சிட்னி மாநகரால் தி ஏஜ் பத்திரிகைகள் நடத்திய விசாரணையின் முடிவுகள் என்னவென்று கொஞ்சம் கூறுங்களேன்.
தி சிட்னி மார்னிங் ஹெரால்ட் மற்றும் தி ஏஜ் நடத்திய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸும் இதே மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பை தான் முன்வைத்திருக்கு ரைசோ. அதாவது ஆஸ்திரேலிய தொகுதிகளுக்கு இடையே இந்த டிஸ்க்ரெஷனரி கிராண்ட் ஃபண்டிங் மூலமாக வந்து நிறைய முரண்பாடு இருக்குது என்று சொல்லி 2.8 பில்லியன் டாலர்ஸ் மதிப்புள்ள 11 திட்டங்களில் தாங்கள் 19,000-க்கு மேற்பட்ட மானியங்களை ஆய்வு செய்தோம் என்று சொல்லியும், இந்த 3 வருடத்தில் இது வந்து அந்த 3 வருடங்களில் கொடுக்கப்பட்ட கிராண்ட்ஸில் வந்து 1/5 ஆக வரும், அதாவது 20% ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது என்று சொல்லி அது கூறியிருக்கு. இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற 151 தொகுதிகளில் வந்து இந்த டிஸ்க்ரெஷனரி கிராண்ட்ஸில் நிறைய முரண்பாடு இருக்குது என்று சொல்லியும் இந்த இவைகள் இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடித்திருக்கு. அதாவது இந்த 2.8 பில்லியன் டாலர்ஸ் ஓவர் 3 இயர்ஸ், இதில் வந்து கவலிஷன் ஹெல்த் சீட்ஸுக்கு வந்து 67 விதமான டிஸ்க்ரெஷனரி கிராண்ட் ஃபண்டிங் கிடைத்திருக்கு என்று சொல்லியும், லேபர் சீட்ஸுக்கு வந்து 18% கிடைத்திருக்கு என்று சொல்லியும் இந்த சிட்னி மார்னிங் ஹெரால்ட் மற்றும் ஏஜ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சொல்லுது.
இந்த பத்திரிகைகளோட ஆய்வு முடிவுகளுக்கு பின்னர் ஆளும் கட்சியான லிபரல் கட்சி மீது அல்லது அரசு மீது பல விமர்சனங்கள் வந்துள்ளனவே, அவை என்னென்ன விளக்கங்களை பவி?
இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ், இந்த ரிப்போர்ட்ஸ், இதுகள் எல்லாமே ஆஸ்திரேலிய அரசாங்கம் பல மில்லியன் டாலர் மதிப்பிலான மோசடியில் சம்மந்தப்பட்டிருக்கு என்று சொல்லி எதிர்கட்சி லேபர் கட்சி குற்றம் சாட்டியிருக்கின்றது. கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஸ்க்ரெஷனரி கிராண்ட்ஸ் இது வழங்குற முறையை வந்து எவ்வளோ மோசமாக போய்கொண்டிருக்குது என்று காட்டுது என்று சொல்லி விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இதை திருத்துறதுக்கு வந்து நிறைய டிரான்ஸ்பேரன்சி தேவை, அதாவது இந்த மாதிரியான கிராண்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்கப்படுகின்றது என்றதை பற்றி கூட டிரான்ஸ்பரன்சி வேணும். குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கொடுக்கப்படுற ஒவ்வொரு கிராண்ட்டுக்கும் ஒவ்வொரு மானியத்துக்கும் வந்து என்ன ரஷனால், என்ன பர்பஸ், அது என்ன காரணத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அதை என்று சொல்லி அரசாங்க துறைகள் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த அந்த டிரான்ஸ்பரன்சியை கூட்ட வேணும் என்று சொல்லி நிறைய விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க.
பவி, இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வரும்போது அரசு நிச்சயம் பதில் கூறும் இல்லையா? அரசின் பதில் என்னவாக இருக்கு பவி?
இதுக்கெல்லாம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தோட பதில் என்னவென்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ராய்சோ, ஆஸ்திரேலிய பார்லமெண்ட் அந்த ஜாயிண்ட் கமிட்டி இன்குவாரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் தாங்க அக்செப்ட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம் என்று சொல்லி ஆஸ்திரேலிய அரசாங்கம் இந்த அக்டோபரில் சொல்லியிருந்தது. இதன் மூலமாக இந்த கிராண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மானியங்களோட நிர்வாகிக்கின்ற விதம், அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அதில் வந்து குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. கிட்டடியில் வந்த த ஆஸ்திரேலியா இன்ஸ்டிடியூட் ரிப்போர்ட் மற்றும் சிட்னி மார்னிங் ஹெரால்ட் மற்றும் ஏஜ் இன்வெஸ்டிகேஷன்ஸை பற்றி கதைக்கும் போது பிரதமர் ஸ்காட் மாரிசன் வந்து இந்த கிராண்ட் சிஸ்டம் வந்து அரசியல் அடிப்படையாக கொடுக்கப்படுகின்றது என்பதை முற்றாக மறுத்துள்ளார், தேவை அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகின்றது என்று அவர் சொல்லியிருந்தார். மேலும் வந்து இந்த அனாலிசிஸ் வந்து 700-க்கும் மேற்பட்டு இருக்கின்ற கிராண்ட்ஸ் ப்ரோக்ராமில் 11 மட்டும்தான் குறிப்பாக செலக்ட் பண்ணி செய்யப்பட்டிருக்குது என்று சொல்லியும் அவர் கூறியிருந்தார். எங்கட அரசாங்கம் வந்து வறட்சியால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கம்யூனிட்டிஸுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குகின்றோம், அதை மற்றவர்கள் விமர்சிக்கலாம், ஆனால் எங்களது அரசாங்கம் கண்டிப்பாக நிறுத்தி செய்வோம் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சைமன் பர்மிங்ஹாம் வந்து இந்த மினிஸ்ட்ரியல் டிஸ்க்ரெஷனை பற்றி கதைக்கும் போது இது மிக முக்கியமானது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸையும் விட, அதிகாரிகளையும் விட அமைச்சர்கள் மீது அந்த கடைசி முடிவெடுக்கும் பவர் இருப்பது நல்லது. ஏனென்று சொன்னால் அமைச்சர்களுக்கு வந்து மக்களிடையே போய் சந்தித்தவர்கள தேவையை என்ன தேவை இருக்குது என்று பார்ப்பது எங்களுக்கு அமைச்சர்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸோட, லோக்கல் பிஸ்னஸோட மற்றும் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட வந்து அடிக்கடி சந்திச்சு அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஆகவே அமைச்சர்கள் வந்து கடைசி முடிவெடுப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று சொல்லி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். அதாவது அரசாங்க தரப்பில் இருந்து வந்த ஒரு ஸ்டேட்மெண்டின் படி ஆஸ்திரேலிய நேஷனல் ஆடிட் ஆஃபீஸ் 31st December 2017 இருந்து 30th June 2020 வரையிலான அந்த 3.5 வருட காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட முழு மானியங்களை ஆய்வு செய்த போது கிட்டத்தட்ட 60% வந்து ஹெல்த், ஏஜ்ட் கேர், இண்டிஜினஸ் மற்றும் டிசபிலிட்டி சர்வீசஸ் அதாவது இந்த மாதிரியான சோஷியல் சர்வீஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணித்தான் 60% மானியங்கள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும், இந்த மாதிரியான திட்டங்களை சிட்னி மார்னிங் ஹெரால்ட் மற்றும் ஏஜ் இன்வெஸ்டிகேஷன் சேர்க்கவில்லை என்பது மிகவும் ஏமாற்றமான விஷயம் அது சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி அந் கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சோஷியல் சர்வீசஸ் மூலமாக இருக்கின்ற கிராண்ட்ஸ் வந்து மிக அதிக அளவில் லேபர் தொகுதிகளில் தான் செலவழிக்கப்பட்டது என்று சொல்லியும் அரசு தரப்பு சொல்லியிருந்தது. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் ரைசோ, டிசம்பர் 2018 வந்து ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு காமன்வெல்த் ஆன்டி கரப்ஷன் பாடி ஒன்றை உருவாக்கும் என்று சொல்லி அறிவித்திருந்தது, ஒரு காமன்வெல்த் இன்டெகிரிட்டி கமிஷன். இது வந்து என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கும் என்ற மாதிரி டீட்டெயில்ஸை வந்து ஒரு டிராஃப்ட் பில், அது குறிக்கப்பட்ட ஒரு ஒரு சட்ட பில் சட்டம் வந்து மக்களுடைய கன்சல்டேஷன்ஸுக்காக 1 வருடம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் அது இன்னும் பார்லிமெண்ட்டில் அறிமுகப்படுத்தப்படவில்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கமிஷன், ஆன்டி கரப்ஷன் பாடி வந்தால் அப்படி இருக்கலாம், இல்லை அரசாங்கம் வேறு வழியில் வந்து இந்த கிராண்ட்ஸ் எப்படி நிர்வகிக்கப்படுகின்றது, என்ன காரணத்தில் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்றது என்பதை பற்றி கூட டிரான்ஸ்பரன்சி எப்படி அரசாங்கம் செய்யலாம் என்று சொல்லியெல்லாம் நிறைய விமர்சகர்களும் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸும் பார்த்து கொண்டிருக்குது.
மிக நன்றி பவி.
நன்றி வைசவ்.
படைத்தவர் பவித்ரா.
நேயர்களே, பவி என்று நாம் அழைக்கும் பவித்ரா வரதலிங்கம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் வழங்கி வந்த நம்ம ஆஸ்திரேலியா நிகழ்ச்சி இந்த மாதத்துடன் நிறைவு பெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் நிகழ்ச்சியை முன்வைக்க அவர் எடுக்கும் சிரத்தை, பக்க சார்பற்றவரின் பார்வை, தெளிந்த கொள்கை, நமது தமிழ் சமூகம் தமிழ் மொழியில் அரசின் கொள்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவரின் தாகம், அதனால் அவர் கொண்டிருக்கும் அளப்பரிய அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்கு தமிழ் ஒலிபரப்பு நன்றி கடன் பட்டுள்ளது. மிக்க நன்றி பவி. நிச்சயம் பெரியொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.